ஊவே ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களுடன் சி கே வெங்கட்ராமன் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இவரது சொற்பொழிவுகள் நடக்காத ஊர்களே இந்தியாவில் இல்லை என்னும் அளவிற்கு நாடெங்கிலும் உபன்யாசம் செய்து வருபவர் ஊவே ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள். இந்தியா மட்டுமல்லாது இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, அமீரக நாடுகள் என உலக நாடுகள் பலவற்றுக்கும் பயணித்து பாரதத்தின் பெருமையையும் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் சிறப்பையும் நிலைநாட்டி வருகிறார். ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார் பாடல்கள், தமிழ் வேதங்கள் என பல தலைப்புகளில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உபன்யாசம் நிகழ்த்துகிறார். கிஞ்சித் காரம் என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி திருக்கோவில் புனரமைத்தல், இறைப்பணி செய்தல், 4000 திவ்ய பிரபந்தம் கற்க உதவுதல் போன்ற கைங்கரியங்களை செய்து வருகிறார். பிரவச்சன சங்கீத பூஷணா, ஸ்ரீ ராமானுஜ சேவகா, உபன்யாச கண்டீரவா, சொல்லின் செல்வர் என்பது உட்பட பல்வேறு கௌரவங்களை பெற்றவர். இவரது உரைகள் 200 மேற்பட்ட குறும் தகடுகளில் வெளியாகி உள்ளன. உபன்யாசங்களுக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்கும் இவருடன் தென்றல் பதிப்பாளர் சி கே வெங்கட்ராமன் உரையாடினார். அந்த உரையாடலில் இருந்து, தென்றல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருந்த உங்களுக்கு இறைப்பணியையே வாழ்க்கையாக கொள்ள தோன்றியது எதனால்? ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன், என்னுடைய தகப்பனார் சாஸ்திரம் வாசித்த வித்வான். அவர் பெரிய உபன்யாசகராக இருந்தார். எனக்கு உபநயனம் செய்வித்த அன்றிலிருந்தே பல சாஸ்திர விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அதனால் அதில் பற்றுதல் எனக்குள்ளேயே இருந்து வந்தது. பிறகு வெளியில் படிப்புகள் எல்லாம் முடித்திருந்தாலும் உபன்யாசத்தின் மீது ஆர்வம் இருந்தது. திடீரென்று 1991 ஜனவரியில் தகப்பனார் வைகுந்த நாட்டை அடைந்து விட்டார். அவரிடம் வழக்கமாக உபன்யாசம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் என்னிடம், நீங்க தான் படிச்சிருக்கேளே, சொல்லுங்கோளே என்று தூண்டினார்கள். எனக்குள்ளேயும் அந்த ஆசை இருந்தபடியாலே சரி சொல்லுவோம் என்று சொல்ல ஆரம்பித்தேன். 1991 முதல் 96 வரை 5 வேலையும் பார்த்து கொண்டு உபன்யாசமும் செய்தேன். அது சரி வரவில்லை. எதையாவது ஒன்றைத்தான் வாழ்க்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து 96 வேலையை விட்டேன். இன்றைக்கு 20 உபன்யாசம் செய்து வருகிறேன். உங்களுடைய முதல் உபன்யாசம் எங்கு, எப்போது, எந்த தலைப்பில் நிகழ்ந்தது? 1991 நவம்பர் மாதத்தில் நிகழ்ந்தது. சென்னை ஜார்ஜ் டவுனில் பகவத்கீதையை பற்றி பேசினேன். உங்கள் குருநாதர்கள் யார் யார்? சம்பிரதாய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவர் என் தந்தைதான். சம்ஸ்கிருதம், திவ்ய பிரபந்தம் வாசித்தது மற்றவர்களிடம். குருநாதர் என்றால் என் தந்தையார்தான். உங்கள் தந்தையார் மிகச்சிறந்த உபன்யாசகர். உங்கள் வாழ்க்கையில் அவரது தாக்கம் எந்த அளவு இருக்கிறது? அளவு என்று சொல்வதை விட இருப்பதே அது ஒண்ணுதான். வேறெந்த தாக்கமுமே வாழ்க்கையிலே கிடையாது. நான் உபன்யாசகன் ஆக வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டார். 3.5 என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்த போதே ஹெட்மாஸ்டரிடம், நான் சொல்றதையே இவனும் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட கொண்டு விடுறேன். அதுக்குண்டான புது லௌகீக படிப்பு சொல்லி கொடுங்கோ. அந்த எக்ஸ்போஷரும் அவனுக்கு கிடைக்கட்டும். இங்கிலீஷ் தெரியணும். நான் தமிழ்ல மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் மற்ற மொழிகள்லையும் சொல்லணும், தமிழையும் சொல்லணும். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட விடுறேன் என்று அன்றைக்கே சொன்னார். அவருடைய விருப்பம்தான் இது. ஆன்மீக வாழ்க்கையின் இலக்கணம் என்ன? தனி மனித ஒழுக்கம், இண்டிவிஜுவல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய தடங்கல்கள், இடர்பாடுகள் வரும். அதை தாண்டி நாம் இருக்க வேண்டும். இதில் வெறும் உபன்யாசகன் என்று மட்டும் இருப்பது பொருந்தாது. 2 விஷயங்களை தெரிஞ்சுட்டு சொல்ல போறோம்னு சொன்னா அதனோட அடிப்படையே தொண்டு செய்தல். அதனால் சமுதாயத்திற்கும் பக்தர்களுக்கும் பகவானுக்கும் நிறைய கைங்கரியங்களை பண்ண வேண்டும். அதை பண்ணி கொண்டிருந்து உபன்யாசமும் சொன்னால்தான் பொருந்தும். நாம் வெறும் உபதேசியாக இருந்தால் பொருந்தாது. புராண இதிகாசங்கள் வெறும் கட்டுக்கதைகள் அல்லது மூட நம்பிக்கைகள் என்பதாக ஒரு கருத்து பரவலாக காணப்படுகிறது. அவை குறித்த உங்கள் அணுகுமுறை என்ன? 2 கோணங்களில் இதை பற்றி சொல்கிறேன். முதலில், அது கட்டுக்கதையே இல்லை. காரணம், அதில் குறிப்பிடப்படும் எல்லா இடங்களையும் நாம் நேராக போய் இன்றைக்கும் தரிசனம் செய்யலாம். பாரதத்தில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன உள்ளது என்று இதிகாசங்களில் சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. கண்ணன் என்ன செய்தார் என்று சர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இன்றைக்கும் துல்லியமாக அதே இடத்தில் இருக்கிறது. நடந்ததற்கான சாட்சி இருக்கிறது. நேரடியாக அந்த இடங்களை பார்க்கலாம், கண்கூடாக விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, அதை அப்படியே கட்டுக்கதை என்று வைத்து கொண்டாலும் அதில் சொல்லப்பட்ட கருத்தை எடுத்துக்கொண்டால் அது உயர்ந்த கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தின்படி நாம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் கொஞ்ச நாளில் அது கட்டுக்கதை இல்லை, உண்மை என்பது புரிந்துவிடும். ஆகவே இதை இரண்டு கோணத்தில் எப்படி வேண்டுமானாலும் அணுகலாம். பொது வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் குன்றி வருவதை பார்க்கிறோம். பக்தி சார்ந்த வாழ்க்கை முறை பிரச்சாரத்தால் இதை மாற்ற முடியுமா? பக்தன் எப்படி இருக்க வேண்டும், என்ன ஒழுக்கம் தேவை என்பதை பகவானே கீதையிலும் உபனிஷத்திலும் சொல்லி இருக்கிறார். விஞ்ஞானத்தை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பக்தனாக இருந்தால் நீ எப்படி வேண்டுமானாலும் இரு, எனக்கு ஆராதனம் பண்ணினால் மட்டும் போதும் என்று பகவான் சொல்ல மாட்டார். அதுதான் மற்ற படிப்பிற்கும் பக்தி படிப்பிற்கும் இருக்கும் வித்தியாசம். மற்ற படிப்பை படித்துவிட்டு வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் பக்தி படிப்பில் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒழுங்காக இருந்தாகணும். இந்த அடிப்படை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த கல்விக்கே இருக்கின்ற பெருமை. பக்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டு தப்பு தவறு பண்ணி கொண்டிருக்க முடியாது. அப்படி இருந்தால் பேர் கெட்டுத்தான் போகும். நான் பக்தனாக இருக்கிறேன் என்றால் அந்த பக்தியை தொடர்ந்து செய்வதற்கு நிறைய ஆச்சாரம் அனுஷ்டானம் வேணும், ஒழுக்கம் வேணும். இதெல்லாம் இருந்தால்தான் என் பக்தனை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று பகவான் தெளிவாக இருக்கிறார். அதை எடுத்து சொல்லி வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகள் எப்படி இருக்க வேண்டும், அவை எப்படி நமக்கு முக்கியம் என்பதை புரிய வைக்க வேண்டும். அமெரிக்க தமிழர்கள் வாழ்க்கையின் எல்லா வசதிகளும் நிரம்ப பெற்றவர்கள். அவர்களிடம் நீங்கள் சொல்லும் வேதாந்த கருத்துக்களுக்கு வரவேற்பு இருக்கிறதா? வாழ்க்கையில் வசதி இருப்பவர்கள் உலகின் பல இடங்களிலும் இருக்கிறார்கள். இந்தியாவிலும் இருக்கிறார்கள், அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள். வேதாந்த கருத்து என்பது ஆத்மாவின் உஜ்ஜீவனத்துக்காக, ஆத்மா உய்வதற்காக ஏற்பட்டது. அதற்கு தேவை பகவானிடத்தே விருப்பம், ஆத்மா யார் என்கிற அறிவு. அது இருந்தது என்றாலே கண்டிப்பாக இந்த மாதிரி கருத்துக்களுக்கு வரவேற்பு இருக்கும். நான் போகிற இடத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்கிறார்கள். அப்படி கேட்கிறவாளும் கஷ்டமான கருத்தெல்லாம் சொன்னா கூட பொறுமை இழக்காமல் பராக்கு பார்க்காமல் ஒழுங்காகத்தான் கேட்டுக்கொண்டார்கள். 2.5 மணி நேரம் சொன்ன போதும் கேட்டார்கள். அதனால் வேதாந்தத்தின் வீச்சு ஒன்றும் குறையவில்லை, வரவேற்பு நன்றாகவே உள்ளது. கிஞ்சித் காரம் என்றால் என்ன பொருள்? கிஞ்சித் என்றால் சிறிது, காரம் என்றால் செய்தல். நம்மால் இயன்ற கைங்கரியங்களை சிறிது செய்தல் என்பதுதான் கிஞ்சித் காரம் என்பதன் பொருள். ஆத்மா பகவானின் சொத்து. அப்போது ஒரு உடைமை உடையவனுக்காகத்தான் இருக்க வேண்டும். நாமெல்லாம் பகவானின் உடைமை என்று சொன்னால் அவருக்காகத்தான் நாம் இருக்கணும். பகவானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தையும் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தையும் துளியேனும் செய்தால்தான் ஒரு ஆத்மா தன்னிலை பெறுகிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. கிஞ்சித்காரம் சிறிதளவேனும் துண்டு செய்யாத ஒருவனுக்கு பகவானின் அடிமை, பகவானின் சொத்து என்கிற அந்தஸ்து இருக்காது. நாம் அப்படி போய்விடக்கூடாது. நாம் சிறிதளவாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டது. உபன்யாசகராக விரும்புபவருக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சரக்கு நிறைய வேணும், நிறைய படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கணும். முடிந்தால் 40-45 வயது வரை பெரியவாளிடம் பாடம் கேட்கலாம். முதல் 10 வருஷம் படிச்சுட்டோம்னு விட்டுடக்கூடாது. மேல மேல கடல் மாதிரி அர்த்தம் இருக்கு. அதனால கண்டிப்பா நிறைய படிச்சுட்டு தான் சொல்லணும். இரண்டாவது, தான் அனுபவத்தில் காணாததை சொல்லக்கூடாது. சொன்னாலும் எழுபடாது. நான் ஒன்னு அனுபவிச்சிருக்கேன்னா அது நம்ம உள்ளத்தை உருக்கியதுன்னா அதை இன்னொருத்தருக்கு எடுத்து சொன்னா அவளுக்கு ஆனந்தத்துல சிரிக்கவோ கண்ணீர் விடவோ வரும். அதனால வாய் வார்த்தையா சொல்லாமல் உள்ளத்தில் பட்டு நன்னா அனுபவித்து சொல்லணும். உபன்யாசகர் ஆகிவிட்டால் ரொம்ப சீரியஸ் ஆகிவிட வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு நாள் நேரம் கொடுத்துட்டோம்னா அதுதான் முதலில், அதை எக்காரணத்தும் கொண்டும் கேன்சல் செய்யக்கூடாது. உடம்பு சரியில்லை, பேச முடியலைன்னு இருந்தால் ஒழிய மற்ற எக்காரணத்துக்காகவும் அதை நிறுத்தக்கூடாது. நிகழ்ச்சி 2 மணி நேரம் என்றால் 2-2.5 மணி நேரம் சொல்லலாம். அரையும் குறையுமா நிறுத்தி விடக்கூடாது. உபன்யாசம் கேட்க வருவா எல்லாரும் தங்கள் நேரம் ஒதுக்கித்தான் வரா. நாம ஸ்ரத்தையா இருந்து பேசினாத்தான் அவளுக்கு 4 விஷயம் கிடைக்கும். நாம விளக்கும் போது அவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சு விளக்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா அதுல அவளுக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சு ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும். அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சு கண்டபடி உளரக்கூடாது. எல்லாம் அவளுக்கு தெரியும்னு நினைச்சு விவரமா விளக்காம ஓடவும் கூடாது. இதை போல ஒரு டுயல் வியூ எடுக்கணும். ஒரு இறை தொண்டராக நீங்கள் சாதிக்க விரும்புவது என்ன? பகவானை நன்னா அனுபவிக்கணும், பலருக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கணும், பல பேருடன் பகவத் விஷயத்தை பேசணும். கண்ணன் கீதையில் போதையந்த பரஸ்பரம் மச்சித்தா மக்கத பிராணாகா என்று சொல்கிறார். என்னிடத்தில் உள்ளம் வைத்தவர்கள் ஒருவருக்கொருவர் என் கதைகளையே பேசிக்கொள்கிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள், கண்ணீர் உகுக்கிறார்கள். அது பண்ணினால் போதும். தமிழின் தனித்துவம் பற்றி, தமிழ் என்னும் மொழி சம்ஸ்கிருதத்தை சாராமல் தனித்து தலை நிமிர்ந்து நிற்கும் மொழி. பாரதத்தின் மற்ற அனைத்து மொழிகளும் வடமொழியை சார்ந்திருப்பவை. தமிழில் ஆழ்வார்கள் 4 வேதத்தையும் அதன் கருத்துக்களையும் மொழிபெயர்த்துள்ளனர். வரும் காலத்தில் தமிழில் இருக்கக்கூடிய வேதங்கள்தான் அனைத்துலகிலும் பரவும். அதை வைத்து கொண்டுதான் இறைவனை அடைவார்கள் என்கிற எண்ணத்துடன் தமிழ் மொழியை வளர்த்திருக்கிறார்கள். அகத்தியரால் வளர்க்கப்பட்டது தமிழ் மொழி. இதன் பெருமை தெரிந்த நாதமுனிகள் முதலிய ஆச்சாரியார்கள் விஷ்ணு கோயில்களில் இன்றும் வடமொழி வேதத்துக்கு நிகராக தமிழ் மொழி வேதத்தினையும் பாடும் ஏற்பாட்டை 1200 ஆண்டுகளுக்கு முன்னேயே செய்துள்ளனர். சமஸ்கிருதம் நாட்டை ஆண்டு வந்த அந்த காலத்தில் தமிழ்மொழி பாடல்களை கோயில்கள் தோறும் இசைக்க வைத்தனர். ஆக 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே விஷ்ணு ஆலயங்களின் வழிபாட்டு மொழியாக தமிழ் இருந்து வந்திருக்கிறது. இன்றும் பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கிறதென்றால் தமிழ்மொழி வேதம் பகவானுக்கு முன்னும் வடமொழி வேதம் அவர் புறப்பாட்டிற்கு பின்னும் ஓதப்படுகிறது. அதனால் எம்பெருமான் என்றுமே வடமொழி வேதத்தை தாண்டி நடப்பாரே தவிர தமிழ்மொழி வேதத்தை தாண்ட மாட்டார். சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு படைப்புகளை கொண்டு சேர்த்தவர்களின் தொண்டுகள் பற்றி சொல்லுங்களேன். நம்மாழ்வார் ஆரம்பித்தார். சமஸ்கிருத வேதத்தை பகவான் நம்மாழ்வாருக்கு போதிக்க அவர் அந்த கருத்துக்களை உள்ளத்தில் தேக்கி தமிழ் வேதமாக வெளிப்படுத்தினார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அவர் போற்றப்படுகிறார். உலக இயல்பிலிருந்து மாறியிருந்ததால் அவர் மாறன், பகவானிடத்திலே ஈடுபட்டவர். 16 ஆண்டுகள் யோகத்தில் இருந்தவர். அதையே பின்னால் வந்த 10 ஆழ்வார்களும் தொடர்ந்து செய்தனர். நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆள வந்தார், பெரிய நம்பிகள், ராமானுஜர் என்று இந்த மகான்கள் அனைவருமே அவ்வாழ்வார்களையே தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தமிழ் வேதத்தை நன்கு பரப்பினர். மணிப்பிரவாள நடை என்னும் உரைமுறையை ஏற்படுத்தினர். ராமானுஜர் காலத்துக்கு பின்னால் நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை என்னும் மகான்கள் திவ்ய பிரபந்தம் நாராயண பிரவச்சனங்களுக்கு தமிழில் உரையெழுதி இந்த தமிழ் வேதமாகிய 4000த்துக்கு மிகுந்த பெருமையூட்டினர். கடைசியாக மணவாள மாமுனிகள் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்று புகழ்ந்தார். தமிழ் வேதங்களாகிய 4000ம் மணவாள மாமுனிகள் அவதரிக்காமல் போயிருந்தால் அதன் பெருமை உலகிற்கு வந்திருக்குமா என்று தெரியாது. சாஸ்திரங்கள் சொல்லும் வழிமுறைகளுக்கு மூலம் என்ன? சாஸ்திரம் என்பது வேத சாஸ்திரம். வேதங்களில் கர்மங்கள் விசாரிக்கப்படும். எந்தெந்த கர்மத்தை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று அது சொல்லும். வேதாந்தத்தில் பிரம்மம் விசாரிக்கப்படும். கர்மத்தால் ஆராதிக்கப்படும் பிரம்மத்தை பற்றி கூறுவது அது. அதோடு நில்லாமல் ஸ்மிருதி என்னும் சொல்லப்படுகிறது. போதாயன ஸ்மிருதி, ஆஸ்வலாயன ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளில் எந்தெந்த சம்ஸ்காரத்தை எப்படி செய்யணும், பிறந்தால் என்ன, இறந்தால் என்ன, கல்யாணமானால் என்ன, சீமந்தமானால் என்ன என எல்லாவற்றிற்குமே அந்த ஸ்மிருதிகளில் வழிகாட்டுதல்கள் இருக்கும். பக்தியை பற்றி எப்படி இறையன்போடு இருப்பது, ஞானத்தை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இதிகாச புராணங்கள் மூலமாக கிடைக்கும். ஆக வேதங்கள் கர்மத்தை விசாரிக்கும், வேதாந்தம் பிரம்மத்தை பற்றி தெளிவுபடுத்தும், ஸ்மிருதிகள் நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை சொல்லும், இதிகாச புராணங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஒழுக்க நெறிகள் என்ன, பக்தி எப்படி, ஞானம் எப்படி என்பதை சொல்லும். மூவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுவது பற்றி, கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும், அந்த கடவுளுக்கு பிரதிநிதியாக இருப்பவர் இருவர், ஒன்று குரு, மற்றவர் மாதா பிதா. கடவுள் படைக்கிறார், அறிவையும் கொடுக்கிறார். அதில் மாதா பிதாக்கள் பிரதிநிதிகளாக இருந்து படைக்கின்றனர், குரு பிரதிநிதியாக இருந்து அறிவு கொடுக்கிறார். ஆகவேதான் மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா என்று சாஸ்திரம் கூறுகின்றது. ஆகவே கடவுளின் பிரதிநிதிகளான இவர்களையே கடவுளாக கண்டு தொழ வேண்டும். இந்திய தத்துவ பாரம்பரியத்தில் ஸ்ரீ பகவத்கீதையின் பங்கு என்ன? இந்திய பாரம்பரியம் என்பதே சரீர ஆத்ம விவேகம், உடல் வேறு ஆத்மா வேறு. இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா நிலையானது. ஞானமற்றது உடல், ஞானமுடையது ஆத்மா என்பதுதான். ஆத்மா நித்தியம் என்றாலே அது என்றும் இருக்கும், வாழும் என்பது பொருள். அப்போ எங்கே வாழும் என்ற கேள்வி வந்தால், கர்மாதீனமாக அடுத்தடுத்த பிரிவுகள் எடுத்து வாழும் என்பது பதில். இதுதான் பாரத கலாச்சாரமே, சனாதன தர்மத்தின் அடிப்படையே சரீர ஆத்ம விவேக ஞானம்தான். ஆத்மா கர்மாதீனமாக வெவ்வேறு உடல்களை எழுக்கிறார். இந்த சுழல்களை போக்குவதற்காக பக்தி யோகம் சொல்லப்படுகிறது. அப்போ ஆத்மாவை பற்றின தத்வார்த்தம், ஒருவர் எதற்காக பிறவி எழுக்கிறார், அந்த பிறவிகளிலிருந்து வெளியில வர்றதுக்கு அவர் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான், அதுதான் பக்தி. அந்த பக்தியை கண்ணனை குறித்து செய்ய வேண்டும், அவர் திருவடிகளை அடையலாம். இதுதான் கீதையினுடைய கருத்து. இந்த கருத்து தான் பாரத தேசத்தின் அடிப்படை தத்துவமே. உடலும் ஆத்மாவும் ஒன்று என்று நினைத்தால், உடலுக்கு வேண்டிய சொகுசுகளை வசதிகளை பண்ண பார்ப்போம். அவை வெவ்வேறு என்று நினைத்தால், ஆத்மாவுக்குரிய வசதிகளை செய்வோம். ஆத்மா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எது செய்தாலும் அது புண்ணியமாகவும் நமக்கும் பிறருக்கும் உதவுவதாகவும் உள்ளது. ஆனால் சரீர சுகங்களுக்காக சிலவற்றை செய்யும் போது அது சில சமயங்களில் பாபமாகவும், சில சமயங்களில் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கிறதாகவும் முடிந்து விடுகிறது. இந்த கலாச்சாரம் இரண்டும் சொல்லப்பட்டதே கீதையில்தான். இன்றைக்கு ராமாயணம் மகாபாரதத்திற்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இதற்கு காரணம் அவற்றின் கதை அம்சமா, அல்லது அவை கூறும் வாழ்க்கை தத்துவங்களா? வாழ்க்கை தத்துவங்களை தனியாக கொடுத்தால் எடுபடாது, கதை அம்சங்கள் மட்டுமே இருந்தாலும் பல கதைகள் எடுபடுவதில்லை. ரிஷிகள் பண்ணினதே வேப்பங்குழுந்தை வெள்ளப்பாவுக்குள் வைத்து அதை சாப்பிடும்படி கொடுத்ததுதான். நேரே தத்துவார்த்தங்கள், வாழ்க்கை நுணுக்கங்கள் என்று சொல்லிவிட்டால் சற்று கசக்கலாம். அந்த கசப்பு வேண்டாம் என்றுதான் அதை கதையோடு புனைந்து யாரெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ அவர்கள் கதையை சொல்லி அதோடு சேர்த்து வெள்ளப்பாகு மாதிரி அதற்குள்ளே தத்துவார்த்தங்களை வைத்து சொன்னதுதான் அவற்றின் தனிச்சிறப்பே. வேதாந்தம் என்று எடுத்துக்கொண்டால் கதையே இருக்காது, தத்துவம் மட்டும்தான் இருக்கும். கதை புத்தகம் என்று எடுத்துக்கொண்டால் கதை மட்டும்தான் இருக்கும். ஆனால் மகாபாரதம் ராமாயணத்துள் தான் தத்துவங்கள் கதைக்குள் வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதுதான் அவற்றின் தனிச்சிறப்பு. முன்பை விட கோயில்களில் இப்போது கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அது ஒரு வணிகமாகிவிட்டதாக பலர் கூறுகின்றனர். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? கூட்டம் கூடியிருப்பதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் உண்டு. ஒன்று, ஜனத்தொகை கூடிவிட்டது. இரண்டு, கோயில்களின் மகாத்மியம் பிரபலத்தன்மை பற்றி புத்தகங்கள், தொலைக்காட்சி, வலைத்தளம் என்று பரவலாக பலருக்கும் தெரிய வந்துவிட்டது. நாமும் ஒரு தடவை போய் பார்த்து விட்டு வருவோமே என்று வருகிறார்கள். மூன்றாவது காரணம், ஓரிடத்திற்கு போவது வருவது சுலபமாகி விட்டது. நல்ல நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன, கார் பஸ் எல்லாம் இருக்கவே நினைத்தவுடன் நினைத்த இடத்துக்கு போய்விட்டு வர முடிகிறது. நான்காவது காரணம், இந்த கோயிலுக்கு போனால் இன்னது கிடைக்கும் என்கிற பிரச்சாரம் முன்னாளில் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் இந்த பெருமாளை, அம்பாளை, சிவனை வழிபட்டால், இன்னின்ன பரிகாரம் செய்தால் இன்னது கிடைக்கும் என்று ஆகிவிட்டபடியால் அது நமக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் கோயிலுக்கு வருகிறார்கள். இது கடைசி காரணம்தான். இதில் வணிகமயமாகிவிட்டது என்று சொன்னால் பக்தர்கள் உள்ளத்தில் தம்மை பொறுத்தவரை வணிகமயம் கிடையாது. வணிகமாக நினைத்த ஆலயங்களுக்கு வருவதில்லை, இறைவனை வணங்கத்தான் வருகிறார்கள். ஆனால் நடத்துபவர்களின் கோணத்திலிருந்து பார்த்தால் வணிகமயம் என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை வரவழைப்பதற்காக தனக்கு தெரிஞ்சதையெல்லாம் பண்ண வேண்டும் என்ற ஆசையில் அவர்கள் செய்யும் சில செயல்களை பார்த்தால் வணிகமயம் போல நமக்கு தோற்றமளிக்கலாம். எதனால் அந்த தோற்றம் வருகிறது என்றால், எந்தெந்த விஷயங்களுக்கு நன்கு செலவழிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சுருக்கிவிட்டு எது ஆகமப்படி ரொம்ப முக்கியம் இல்லையோ அதற்கு அதிகம் செலவழிப்பதால் தான். ஆராதனைக்கு புஷ்பம், சந்தனக்காப்பு, குங்குமப்பூ, பிரசாதம், திருமஞ்சனம், புறப்பாடுகள், கோயில்களை நன்கு பராமரித்தல், இவற்றுக்குத்தான் ஆகமத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது பத்திரிகை எடுத்தல், பெரிய பாண்டு வாத்தியம் வைத்தல், மற்ற களியாட்டங்கள், பட்டாசு வெடித்தல், பெரிய விளக்குகளை வைத்தல் போன்றவற்றிற்கு அதிகம் செலவழிக்கிறோம். இந்த மாறுதல்களினாலேதான் இது வணிகமாகுமோ என்று தோன்றுகிறது. எதை பண்ணினால் அது சாஸ்திரோக்தமாக இருக்குமோ அதை பண்ண வேண்டும் என்பது தெரியாததினாலே அவரவர் தங்களுக்கு தெரிந்ததை செய்துவிடுகிறபடியால் இதை போல் குழப்பம் வருகிறது. யார் தர்மத்தை காக்கிறார்களோ அவர்களை தர்மம் காக்கிறது என்று பெரியோர் கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கும் இது உண்மையா? இதற்கு கண்கூடான உதாரணம் ஏதும் சொல்ல முடியுமா? தர்மம் என்பது இன்றைக்கு தர்மம் செய்கிறோம், உடனே அது நம்மை காக்கும் என்பதோடு நிற்காது. பகவான் நம்மை தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறார் என்பதற்காக செய்யப்பட வேண்டியதுதான் தர்மம். பகவானும் கீதையில் இதுவற்றி சொல்லியிருக்கிறார். சாஸ்திரம் என்ன தர்மம் வேணும், என்ன தானம் வேணும்னு சொல்லியிருக்கிறதோ அதுதான் தேவை. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து நான் இதை செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அப்பத்தான் அது தர்மமாகிறது. குளம் வெட்டுதல், மரம் நடுதல், புலால் உண்ணாமை, அஹிம்சையை கடைபிடித்தல், சத்தியம் பேசுதல், பிறன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், புலன்களை அடக்குதல், இதெல்லாமே தர்மத்தின் வெவ்வேறு வகைகள். இந்த தர்மங்களை கடைபிடித்தால் அவர் சொன்னதை நாம் செய்தோம் என்று இறைவன் சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷப்பட்டால் அவன் வாழ்வும் நலமாக இருக்கும். அது அவன் வாழ்வோடு நிற்காது, அவன் புண்ணியத்தை சேர்க்கிறான். அவன் சிறந்த புண்ணியசாலி என்றால் அவன் சந்ததியரும் நன்கு வாழ்கிறார்கள். இவனுடைய புண்ணியத்தை அவர்கள் கணக்கில் பகவான் கிரெடிட் பண்ணிவிடுகிறான் என்பதால் அல்ல, அப்படியெல்லாம் நடக்காது. இவன் நன்றாக தர்மம் செய்யவே பகவான் சந்தோஷிக்க, பகவானின் சந்தோஷத்தால் அவர்கள் சந்ததிகள் நன்றாக இருக்கிறார்கள். ஆக தர்மம் என்பது நம்மோடு நிற்கப் போவதில்லை, நம்மையும் காக்கும். தர்மேன பாபம் அபனுததி என்று சொல்வார்கள். நாம் பல பிறவிகளாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் பாபங்களை தொலைப்பதற்கு தர்மங்கள் செய்வோம். அதனால் கண்டிப்பாக நாம் தர்மத்தை செய்தால் அது நம்மை இரட்சிக்கும். நம்மை இரட்சிக்கும் என்றால் ஆத்மாவை இரட்சிக்கும். ஆத்மா பகவான் சொல்படி கேட்டு நடக்க வேண்டியவர். தர்மத்தை செய்துவிட்டால் பகவான் சொல்படி கேட்பவர் ஆகிறார். அதனால் பகவான் சந்தோஷப்பட்டு ஆத்ம ரட்சணம் நடைபெறுகிறது. எனக்கும் கடவுளுக்கும் இடையில் யாரும் வேண்டாம், எனக்கு குரு தேவையில்லை என்பவர்கள் இக்காலத்தில் இருக்கிறார்கள். உங்கள் கருத்தென்ன? நமக்கும் இறைவனுக்கும் நடுவில் யாரும் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம். அப்போ இறைவனிடம் நேரே போக வேண்டும். ஆனால் அப்போ இறைவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது முக்கியம். அவர் என்னிடத்தில் நேரே வராதே, ஒரு குரு மூலமாகத்தான் வர வேண்டும் என்று சொல்கிறார். நான் அவருக்கு அழியவன், அவர் சொன்னதை கேட்க வேண்டியவன். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுவிட்டு எனக்கும் அவருக்கும் நடுவில் யாரும் வேண்டாம், நான் நேரே போகிறேன் என்று சொன்னால் வாசல் கதவு கூட திறக்காது. எதனால் இந்த அபிப்பிராயம் வருகிறது என்று பார்ப்போம். யாரோ ஒரு சிலர் சில சமயம் தப்பாக நடந்து விடுகிறபடியால் இடைத்தரகர் தேவையில்லை என்று பேசலாம். எந்த துறையில்தான் இல்லை? டாக்டர்களில் போலி உண்டு, வக்கீல்களிலும் போலி உண்டு, எதிலும் போலி உண்டு. நாளைக்கு நான் உடம்பு சரியில்லாவிட்டால் மருத்துவரிடம் போகாமலாய் இருக்கப் போகிறேன். எனக்கும் மருத்துவருக்கும் இடைத்தரகர் வேண்டும். இன்டர்நெட்டில் படித்து விட்டேன், நானே என் உடல்நிலையை பார்த்துக் கொள்கிறேன் என்று எவரும் பேசுவதில்லை. ஆக இது எழுபடாத வாதம். ஒரு கணக்கு பாடமோ அறிவியல் பாடமோ எது வேண்டுமானாலும் சொல்லித்தர ஆசான் கண்டிப்பாக வேண்டும். ஆக யார் சரியானவர்கள் இல்லையோ அவர்களை ஒதுக்கிவிட்டு நல்லவர்களை பற்ற வேண்டியதான். பகவான் தெளிவாக இருக்கிறார். அவர் பசுர் மனுஷ்ய பட்சீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவதே பிராசந்தி தத்விஷ்ணோக பரமம் பதம் என்று சொல்லியிருக்கிறார். விஷ்ணுவுடைய பரமபதத்தை அடைவதற்கு நேரே செல்ல முடியாது. பசுவோ மனிதனோ பறவையோ யாராக இருப்பினும் ஒரு குரு மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என்கிறார் அவர். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். தாமரையை ஆதவன்தான் மலர்த்த வேண்டும். நான் ஒரு சட்டையில் தணலை போட்டு தாமரைக்கருகே கொண்டு போய் வைத்தால் அது மலர்த்தாது, உலர்த்திவிடும். ஆக தள்ளியிருக்கும் சூரியன்தான் மலர்த்த வேண்டும். அதே போல் ஆத்மா எனும் தாமரை ஞானத்தால் மலர வேண்டுமானால் எங்கோ சூரிய மண்டலத்திற்கு நடுவில் இருக்கும் நாராயணன் சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணா என்னும் அவர்தான் இந்த தாமரையை மலர்த்த வேண்டும். பக்கத்தில் இருக்கும் யாரும் மலர்த்த முடியாது. தாமரையை தண்ணீரிலிருந்து எடுத்து நிலத்தில் போட்டுவிட்டால் அதே சூரியன் மலர்த்த மாட்டார், உலர்த்தி விடுவார். ஆக தண்ணீரில் இருக்க வேண்டும், தள்ளியிருக்கும் சூரியன்தான் மலர்த்த வேண்டும் என்று இரண்டு கண்டிஷன்கள். அதே போல ஆத்ம ஞானம் மலர வேண்டுமானால் இறைவன்தான் மலர்த்த வேண்டும். அதே சமயம் ஆச்சாரியன் என்னும் தண்ணீரில் அம்மலர் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இறைவன் மலர்த்துவார். குருவினுடைய சம்பந்தம் என்னும் தண்ணீரிலிருந்து ஆத்மா என்னும் தாமரை வெளியேற்றப்பட்டு விட்டால் அதே பகவான் கோபித்து கொண்டு நன்றாக உலர்த்தி விடுவார். இப்படித்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தெய்வம் இல்லை என்னும் நாத்திகவாதத்திற்கு கூட குரு தேவைப்படுகிறார். தெய்வம் இல்லை என்று சொல்பவர் கூட யாரோ ஒருவர் அப்படி கற்றுக் கொடுத்துதானே சொல்கிறார். ஆக தெய்வம் உள்ளது, தெய்வம் இல்லை, எந்த வாதத்திற்குமே குரு உண்டு. குருவின் மூலமாகத்தான் பகவானை அணுக முடியும். ஓர் இறை தொண்டராக நீங்கள் சாதிக்க விரும்புவது என்ன? நம்முடைய சாஸ்திரங்கள் ஜீவாத்மா பகவானுடைய சொத்து என்று கூறுகின்றன. அதை உணர்ந்துவிட்டால் அவர்களை தானே தாய் தந்தையர் குழந்தையை காப்பாற்றுதல் போலே இறைவன் காப்பாற்றி விடுகிறார். இந்த செய்தி எல்லாரையும் அடைய வேண்டும். நாம் இறைவனை அனுபவிக்கிறோம், ஆனந்தமாக உள்ளது. இனியது தனி அறிந்தேன் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நம் தமிழ் பண்பாடே இனிமையானவற்றை தனிமையாக சாப்பிடாதே என்பதுதான். ஆக நமக்கு இனிமையாக ஒன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை தனியாக உண்ணாமல் பலரிடம் பகிர்ந்து உண்கிறோம். இறை அருளை, இறைவனின் இன்பமயமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம். கண்ணன் கீதையில் போதயந்தக பரஸ்பரம் மச்சித்தா மத்கத பிராணா என்கிறார். என்னிடத்திலேயே சித்தத்தை வைத்தவன் என் கதைகளை ஆனந்தமாக பேசி பொழுதுபோக்குகிறான், இதுதான் என் பக்தன் என்கிறார். அதனால் ஒருவருக்கொருவர் பகவானுடைய கதைகளை பேசுவதே புண்ணியம். அதுதான் நான் படைத்த பயன், அதுதான் செவி கிடைத்த பயன். அதை செய்ய வேண்டும் என்ற ஒன்றே என் குறிக்கோள். கடவுளிடம் நாட்டம் கொண்டாலே அவர் நம்மை வழிகாட்டி நடத்துவார் என்பது போன்ற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை வைத்து உதாரணத்துடன் சொல்ல முடியுமா? கண்ணனே கீதையில் சொல்லும் போது சிறிதளவேனும் நான் சொல்வதை செய்தால் கண்டிப்பாக அது மங்களகரமாக முடியும்படிக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்கிறார். நகி கல்யாண கட் கஷ்டித் துர்க்கதிம் தாத கச்சதி என்கிறார். அந்த நாட்டம் இருந்து வெறுப்பில்லாமல் விளக்காமல் இறைவனிடத்தில் நாட்டம் கொண்டால் கண்டிப்பாக வழிநடத்தி செல்வார். நானும் ஏதோ படித்து எங்கோ இருந்தவன்தான். தந்தையார் இருந்தார், சொல்லி கொடுத்தார், உண்மை. அதன் வழி வந்திருந்தாலும் வேறு படிப்பு படித்திருந்த காரணத்தால் ரொம்ப சுலபத்தில் சுழல் இழுத்து கொண்டு போயிருக்கலாம். இரண்டு குழந்தைகள், மனைவி இருந்தனர், தாயார் இருந்தார், தகப்பனார் மட்டும் இல்லை. அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று இழுத்து கொண்டு போகாமல் தந்தையினுடைய அருள், இறைவனிடத்தில் இருந்த ஒரு சிறு நாட்டம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடணுங்கிறதில்லை. அது அவராக பார்த்து கைப்பிடித்து அழைத்து கொண்டு போயிருந்தால்தான் வரும். ஸ்ரீராமர் முகத்தில் சந்தோஷம். பாம்பேல ஒரு சமயம் ராமாயணம் சொல்லி கொண்டிருந்தேன். 9 நாள் நிகழ்ச்சி. ஒரு வடநாட்டு பெண்மணி 9 நாளும் கேட்க வந்தாள். ராமர் சன்னதியில் அவளும் உட்கார்ந்து கேட்பள். எனக்கு அவர் ஹிந்திக்காரர் என்பது தெரியாது. கடைசி நாள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிந்ததும் அவர் வந்து நமஸ்காரம் பண்ணினார். தினமும் வருகிறாரே என்பதற்காக நான் தமிழில் ஏதோ கேட்டேன். பக்கத்தில் இருந்தவர்கள், அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது என்று சொன்னார்கள். தமிழர்கள் கூட 4 நாள் வந்தால் 5ஆம் நாள் காணோம் என்று இருந்தார்கள். இவரோ 9 நாளும் விடாமல் வந்தார். 9 நாளும் வந்து 2.5 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டீர்களே, உங்களுக்கு தமிழே தெரியாது என்றால் எதற்காக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று ஹிந்தியில் கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு நீங்க சொன்ன விஷயமெல்லாம் புரியல, ஆனா நீங்க சொல்லின்றிருந்த ராமாயணத்தை இங்க இருக்கிற ராமர் கேட்டார். அதை கேட்டு அவர் முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அதை சேவிச்சென்று உட்காரத்தான் தினமும் வந்தேன் என்று சொன்னார். அது என் பொட்டில் அடித்த மாதிரி இருந்தது. ராமாயணத்தில் ஊறி ராமர் ரசிக்கிறார், அவர் முகத்தை பார்த்து ஆனந்தப்படுவதுதான் பக்தனின் இலக்கணம் என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார். ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன், பக்தர் குழாத்தை திருத்தல யாத்திரை அழைத்து செல்வதால் என்ன பயன்? முதலில் சகிப்புத்தன்மை வரும். வீட்டில் வசதியுடன் பிரைவசி என்று இருக்கிறோம். அதை துறந்து வெளியில் வந்து பல பேருடன் பழக தங்கும் அறையை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கு ஒப்புக்கொள்கிறோம், அதற்கு பழகுகிறோம். பொது இடங்களில் பலருடன் இணைந்து சாப்பிட பழகுகிறோம். பிருந்தாவன யாத்திரையின் போது ஒரு கிரவுண்டில் ஒரே சமயத்தில் 8000 பேரை அமர வைத்து 20 நிமிஷத்தில் அனைவருக்கும் பரிமாறி இருக்கிறோம். 8000 பேர் அந்த யாத்திரைக்கு வந்திருந்தார்கள். அனைவரையும் ஒரு செவ்வகமான மைதானத்தில் அமர வைத்து 7 பாகவத சப்தாகம் சொன்னேன். 2.5 மணி நேர உபன்யாசம் அது. முடிந்ததும் அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்தில் சாப்பாடு. எங்கள் யாத்திரையில் டிவி, மீடியா, வம்பு, தும்பு எதுவும் கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் பகவானிடத்திலேயே உள்ளத்தை செலுத்தி பழக முடிந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் பொது நதிகளில் தான் குளிக்க வேண்டும், அதற்கு பழகுகிறார்கள். திமிர்த்தனமும் வீண் பேச்சும் இல்லாமல் கோபித்துக் கொள்ளாமல் இருக்க பழகுகிறார்கள். இன்டைரக்ட் வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் இது. நிறைய நடக்க வைப்போம், மலையேற வேண்டும், இறங்க வேண்டும், நதிக்கரையில் நிறைய நடக்க வைப்போம். சரீரம் இழைத்து நன்றாக ஒத்து உழைக்கும். நம் மனம், சரீரம், ஆத்மா என எல்லாவற்றிலும் இது நல்ல மாறுதல்களை கொண்டு வருகிறது. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன். கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் kinchit.org மூலம் பல்வேறு நற்பணிகளை செய்கிறோம். 5 கோயில்களில் நந்தவனத்தை பராமரித்து எம்பெருமானுக்கு புஷ்பமாலை சாட்டும் கைங்கரியத்தை செய்கிறோம். அங்கே இயற்கை சூழல் கெடாமல் பார்த்து வருகிறோம். ஸ்ரீரங்கத்தில் வேத பாடசாலை நடத்துகிறோம். கிராமப்புற குழந்தைகளுக்கு 12 வயதிலிருந்தே நல்ல பள்ளியில் சேர்ந்து படிக்க பண உதவி செய்கிறோம். தற்போது என்ஜினியரிங் படிக்க கூட உதவுகிறோம். அப்யாச கேந்திரா என்னும் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன். kinchit.org/abhyasa-kendra 1 ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். இவர்களை 14 வயதுக்கு மேல் வைத்து பராமரிக்க நிறைய சென்டர்கள் இல்லை. அதனால் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே 14 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சின்ன சின்ன வேலைகளை சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் வருவாய் வரும்படி செய்கிறோம். இதை VXL ஃபவுண்டேஷன் ஆஃப் சென்னையுடன் சேர்ந்து செய்கிறோம். ஒழுக்க நெறிகளை சொல்லிக் கொடுக்கவும், அதில் எப்படி ஆழ்வார் பாசுரங்களில் உயர்வு தாழ்வில்லாமல் சாதி வேறுபாடு இல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காகவும் ஒரு 20 சென்டர்களில் வகுப்புகள் நடத்துகிறோம். இது 8 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆனது. இதை ஸ்ரீரங்கம் மட்டுமல்லாமல் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி என்று பல இடங்களில் நடத்தி வருகிறோம். கேரளாவில் திருச்சூர் கரையில் குலசேகர ஆழ்வாரின் அவதார தலத்தில் 12 வருடம் முன்பு ஒரு கோயில் கட்டும் பாக்கியம் கிடைத்தது. தவிர நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகிறோம். அடுத்தது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். அது கோவிலாக இருக்கலாம், நினைவிடமாக இருக்கலாம். அவை பழுதுபட்டிருந்தால் HRNCE துறையுடன் சேர்ந்து அதற்கான அனுமதி வாங்கி அந்த இடங்களை முழுவதுமாக சீர் செய்து புதிதாக்கி பராமரிக்கிறோம். ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன். பார்க்க, கேட்க, படிக்க. பாசுரங்களை பாராயணம் செய்யும் முறையை அறிய kinchit.org/audio. சுவாமிகளின் சிறு சிறு ஆன்மீக உரைகளை வாட்ஸ்அப் மூலம் தினந்தோறும் கேட்க kinchit.org/en-pani-whatsapp-satsang. சுவாமிகளின் உபன்யாசங்களை கேட்க youtube.com பார்க்கவும். ஆழ்வார்கள் பாசுரங்கள் பிரபந்தங்கள் பற்றிய இலவச மின் நூல்களை தரவிறக்க vedics.org/index.php/downloads/free/divya-prabandham. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.